சகோதரிகளே, எல்லாவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு கூட ஈரோட்டில் இருக்கிற உங்கள் அருமையான சகோதர சகோதரிகள் எல்லாருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். சுமீண்டுமாக நம்முடைய வனாந்திர பயணம் என்ற இந்த தலைப்பினுடைய தியானத்துக்குள்ள நாம் வரும்படியாக தேவன் இந்த மாலை பொழுதுல நமக்கு செய்திருக்கிற கிருபைக்காக அவருக்கு நன்றிகளை நம்ம இருதயத்தில் ஏறெடுத்துக் கொள்வோம். சகோதரர் ரொம்ப சுருக்கமா ரொம்ப சரியா சொன்னது போல, மாம்சீக இஸ்ரேலருடைய அந்த அனுபவங்களில் அவர்களுடைய பலவீனங்கள் அவருடைய குறைவுகளை நாம தியானிச்சு ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய நமக்கான அந்த எச்சரிப்புகளை அவங்களுடைய அனுபவத்திலிருந்து கடந்த நாட்கள் நாம பார்த்து வருகிறோம். போன வாரம், அதாவது போன முறை நாம் சந்தித்த போது, அவங்களுடைய வனாந்திர பயணத்தில் மாம்சீக இஸ்ரேலர் சீனாய் மலைக்கு வந்திருந்த போது மோசே சீனாய் மலை மேல தேவனுடைய கற்பனைகளை வாங்கி கொண்டிருந்த போது இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுடைய சொந்த இச்சைகளின்படி மெய்யான தேவனை விட்டு விலகி அவரோடு அவர்கள் செய்த உடன்படிக்கை மறந்து அதுக்கு விரோதமா தங்களுக்கு அவர்கள் ஏற்படுத்தி கொண்ட விக்கிரகம் அந்த பொன் கன்று குட்டி அதன் மூலம் அவர்கள் இடத்துல நடந்துட்ட அந்த விக்கிரக வழிபாடு இதை குறித்து நாம் தியானிச்சோம். அது என்னைக்கு நமக்கு எப்படிப்பட்ட ஆலோசனைகளை தருது என்று கூட நாம் அதை நம்ம பார்த்தோம். இப்ப இன்னைக்கு தொடர்ந்து அந்த இடத்துல நடந்த காரியங்கள் சற்று சில விஷயங்களை நாம் இன்னைக்கு தியானிச்சு அதன் மூலம் நமக்கு இருக்கிற சில படிப்பினைகளை நம்ம பார்க்க போகிறோம். சோ இன்னைக்கு அந்த பகுதி யாத்ராகம 32 அதிகாரத்துல சொல்லப்படுது. அதாவது அவர்கள் விக்கிரக அதாவது பொன் கன்று கட்டி ஏற்படுத்தினதுக்கு பின்பு அங்க நடந்த காரியங்கள் இது வசனம் 7 இருந்து நாம வாசிக்கலாம். ஆமாம், அதாவது மோசே தேவனோடு கூட அந்த சீனாய் மலையின் மீது இருந்த சமயம் அவருடைய ஜனங்கள் கீழே வந்துட்டு இந்த விக்கிரக வழிபாட்டுக்குள்ள போயிருக்கிற போது தேவன் அந்த விஷயங்களை மோசேக்கு அங்க மலையின் மீது அங்க சொல்லுவது நாம் இந்த பகுதியில பார்க்கிறோம். மோசே, நீ இங்க இப்போ என்னோடு கூட இருக்கிறீங்க, ஆனா உங்களுடைய ஜனங்களோ என்னை விட்டு வழிவிலகி போயிருக்கிறாங்க, தங்களுக்காக ஒரு பொன் கன்று குட்டி செய்து அதை வழிபட்டு கொண்டு இருக்கிறாங்க என்று அங்க தேவன் சொல்றார். சொல்லிட்டு தொடர்ந்து வாசிங்க. பாருங்க, இப்போ இஸ்ரேல் ஜனங்களுடைய வழி விலகி போன அந்த போக்கை மோசேக்கு சொல்லிட்டு அது நிமித்தம் தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் மேல கோபம் கொள்ளுவது இந்த இடத்துல அங்க வெளிப்பட்டிருக்கு. மோசே, நான் அவர்கள் மீது கோபம் கொண்டு அவங்களை தண்டிக்கும் படிக்கு என்னை விட்டுவிடு என்று அங்க தேவன் சொல்லுவது நம்ம அங்க பாக்குறோம். அதற்கு பின் வாசிக்கும் போது தேவன் அங்க கோபம் கொள்ளத பார்க்கும் போது மோசே தேவன் கிட்ட அங்க கெஞ்சுவது நாம இங்க பார்க்கிறோம். சோ அங்க ரொம்ப அருமையான சில விஷயங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கு. மோசே தேவனுடைய மகிமையை அவர்கிட்டயே அங்க சொல்றார், அவருடைய பிரஸ்தாபம் அவர்கிட்டயே அங்க நினைவுபடுத்துறார். நீங்க எங்களுடைய முற்பிதாக்கள் கிட்ட எங்களை நீங்க பெரிய ஜாதி ஆக்குறதை குறித்து நீங்கள் செய்த உடன்படிக்கை நீங்க நினைத்து பாருங்க. சோ இதை நீங்க நிறைவேற்றுவது தான் உங்களுக்கு அங்க மகிமை. அதுல இருந்து விலகுவது புறஜாதிகள் மத்தியில உங்களுக்கு உங்களுடைய மகிமை அங்க அங்க அது கனவீனமாகும் என்று அங்க மோசே அங்க சொல்லி தேவனுடைய மகிமை எப்பையும் போல காக்கப்படுவதற்கும் அவர் செய்த பொருத்தனைய அவருடைய ஜனங்களுக்கு அவர் நிறைவேற்றுவதற்கும் ஏதுவாக இங்க தேவன் கிட்ட அவர் இஸ்ரேல் ஜனங்கள் சார்பில் கெஞ்சுவது நம்ம அங்க பார்க்கிற உடனே தேவன் அந்த அந்த வேண்டுகோளுக்கு இன்னைக்கு அந்த ஜனங்கள் கிட்ட கோபப்படாமல் அங்க இருக்கிறது பார்ப்போம். சோ இது மோசே மலை மேல இருந்த போது இஸ்ரேல் ஜனங்கள் கீழே விக்கிரகத்தை ஏற்படுத்தி அதை வழிபடுத்தி கொண்டு வந்த போது மலை மேல நடந்துட்ட சம்பவம் ஒரு சில விஷயங்கள் இந்த பகுதியிலிருந்து நமக்கு பிரயோஜனமா நாம சிந்திக்கலாம். அந்த ஒரு சில காரியங்கள் நாம அப்படி இப்ப நாம பார்க்கிறோம். சோ இப்போ ஏழாம் வசனம் எட்டாம் வசனம் நம்ம அங்க வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கிப்போ, எகிப்து தேசத்துல இருந்து நீ கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ராயேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். சோ இந்த வசனத்துக்கு சகோதரர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு சின்ன கருத்து, சோ தேவன் மோசே கூட அங்க இருந்துட்டாலும் கீழே அவருடைய ஜனங்கள் அவரை மட்டும் விலகி அவருக்கு விரோதமா செய்த காரியங்களை தேவன் அறிந்தவராகவே இருக்கிறார். இருந்துட்டு அதைய மோசேக்கு தெரியவும் படுத்துகிறார். ஒரு சின்ன விஷயம் நாம நினைவு கொள்வது நல்லது. சோ அதே போலதான் நம்முடைய பாவங்கள், நம்முடைய இருதயத்தின் நினைவுகள், வாயின் வார்த்தைகள், கிரியைகள், இவைகளின் மூலம் தேவன் நமக்கு நியமித்த வழியை விட்டு நாம விலகி அவருக்கு விரோதமாக செய்ய போகிற எந்த ஒரு பாவமுமே தேவன் அறிந்தவராகவே இருக்கிறார் என்கிற அந்த சிந்தை எப்போதும் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய நம்ம இருதயத்தில் அங்க இருக்கணும். தேவனுக்கு தெரியாம நம்மிடத்துல எந்த பாவமே அங்க நிறைவேறுவது இல்லை. சோ எல்லா காரியங்களையுமே அவர் அறிந்தவராகவே இருக்கிறார், அவர் கண்காணிக்கிறவராகவே கவனிக்கிறவராகவே இருக்கிறார் என்கிற அந்த ஒரு சிந்தை இந்த பாவங்களை நாம துணிகரமா செய்வதிலிருந்து நம்மை வந்துட்டு எச்சரிக்க வேண்டும். சோ இந்த ஒரு கருத்து நாம இந்த இந்த இடத்துல நாம அங்க புரிந்து கொள்ளணும். சோ அப்படி புரிந்து கொள்ளும் பொழுது நாம செய்கிற எந்த பாவத்துக்குமே நம்ம வந்து போக்கு சொல்றக்காங்க இடம் இல்ல. ஏன்னா மாம்சீக இஸ்ரேலர்களுக்கே தேவன் அந்த சந்தர்ப்பமே அங்க கொடுக்கல. அவர்கள் செய்திட்ட பாவங்களை எந்த அளவுக்கு அவருடைய பிரமாணங்களுக்கு விரோதமோ அதற்குரிய தண்டனை அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்களுடைய பலவீனங்கள், அவங்களுடைய பின்வாங்குதல், அவங்களுடைய துணிகரம் அத்தனையுமே நமக்காக மாத்திரமே பதிவு செய்யப்பட்டிருக்குது. சோ இவ்வளவு பதிவு செய்யப்பட்டிருந்தோம் நம்ம ஒரு வேலை இடருவோம் அப்படின்னா கண்டிப்பா அது நம்ம தேவன் கிட்ட அங்க கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஜனங்களாக இருக்கிறோம் என்கிற அந்த சிந்தை மனதில் இருக்கணும். காரணம் 1 Corinthians 10:6-11 அந்த எச்சரிப்பின் வார்த்தைகள் நம்ம எப்போதுமே வாசிக்கிறோம். வாசிங்க இப்ப கூட. ஆமாம், அப்ப அவங்களுடைய பலவீனங்கள் என்னென்ன பலவீனங்களோ அதெல்லாம் தேவனை யாருக்காகத்தான் பதிவு செய்திருக்கிறார்னா சகோதர சகோதரிகளே நமக்காக. ரொம்ப சாதாரணமான விஷயம் தான் நாம இங்க பேசுறோம். சோ தேவன் மோசே கூட இடர் போட்டுட்டு இருந்த போது, அல்லது தேவன் கூட மோசே இடர் போட்டுட்டு இருந்த போது இஸ்ரேல் ஜனங்கள் கீழே செய்த பாவங்கள் அது தேவன் பார்வைக்கு எப்போதுமே வெளியரங்கமாகவே அங்க இருந்துச்சு. ஒரு சின்ன ஒரு கருத்து. அது போலதான் நம்முடைய பாவங்கள் கூட அது தேவனுக்கு எப்போதுமே தெரியாம நம்ம எதையுமே அங்க செய்யறது கிடையாது. அவரு எப்போதும் அவருடைய கண்கள் நம்ம மேல இருக்கிறது நாம நினைவு கூர்ந்துட்டு அந்த எச்சரிக்கை உள்ளவர்களாக நம்முடைய நடத்தைகள் அங்க இருப்பது அங்க நல்லது. சோ அப்ப அவங்க தேவனுக்கு விரோதமா செய்தது பாவம். பின் வசனங்கள்ல வாசிக்கிறோம், அது தேவனுக்கு அங்க கோபம் மூட்டி இருக்கிறது பாக்குறோம். உதாரணம் வசனம் 9 இருந்து வாசிங்க. ஆமாம், சோ இங்க அவங்க செய்த பாவத்து நிமித்தம் தேவன் கோபம் மூண்டவராகி அவர்களை அழிப்பதற்கு அங்க வர்ற. சோ இது இஸ்ரேல் ஜனங்கள் விஷயத்திலேயே தேவன் அந்த ஸ்டெப் எடுத்திருக்கிறார். மாம்சீக இஸ்ரேலர் தான் பாவம் செய்துட்டாங்க, தேவன் என்ன ஸ்டெப் எடுக்கிறார்னா, என்னை அனுமதிச்சுடு, நான் அவர்களை நான் அழித்திடுறேன். சோ அதேதான் தேவன் நமக்கு கூட அங்க ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் நாம கூட நம்ம செய்திருக்கிற பாவங்களை நம்ம நினைச்சோம்னா தேவன் எப்பொழுதோ நம்மையும் அங்க அழித்திருக்கும். ஆனா மாம்சீக இஸ்ரேலர் விஷயத்துல அவங்க பாவத்துக்காக மோசே வந்து தேவன் கிட்ட அங்க கெஞ்சுவது ஒரு நல்ல நிழல். ஆவிக்குரிய இஸ்ரேலர்களா நம்முடைய பாவங்களுக்கு தேவன் சரிக்கு சரியான தண்டனை கொடுத்திருக்கணும். பட் இடையில இருக்கிறார் அந்த பரிந்து பேசுகிறவர் கர்த்தராகிய இயேசு. அவருடைய அந்த பரிந்து பேசுதலின் மூலம் மாத்திரம் தான் நாம நீடித்திருக்கோம். ரொம்ப நல்ல பாயிண்ட், ரொம்ப ரொம்ப நம்ம உணர வேண்டிய ஒரு விஷயம். ரொம்ப அழகா சகோதரர் சொன்னார், த தாட் ought to spur us on us and with a renewed determination to so live as to merit his continued advocacy. Namma paavigale namma paavangal ella devanukku veliyarangama irukku, andha paavangal nimitham alikkum alavukku devan namme illa kogum ullavar tha, anal namma kaaga kartar yesu parindu pesavara irukkarare, andha ore kaaranathinale dhaan jeevithirukkaangara andha sindai. அட்லீஸ்ட் இனிமேலாவது இந்த மாதிரி பாவங்களை நம்ம செய்யாம இருக்கணுங்கிற விஷயத்துல ஒரு புதுப்பிக்கப்பட்ட உறுதியை நமக்குள்ள அங்க உண்டு பண்ணணும். ஒருவேளை அப்படி உண்டு பண்ணினா தான் கர்த்தர் இயேசு தொடர்ந்து நம் நிமித்தம் பரிந்து பேசுகிறவரா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற அந்த சிந்தையை நம்ம அங்க வைக்கணும். எவ்வளவு பெரிய ஒரு ஒரு மீட்பர் நமக்கு அங்க கிடைத்திருக்கிறார். அதே சமயத்துல சகோதர சகோதரிகளே, அங்க கர்த்தர் இயேசு தேவனுடைய குமாரனா இருந்த போது அவர் தேவனிடத்துல காண்பிச்சுட்ட அந்த முற்றிலுமான கீழ்ப்படிதல், அவர் தேவனுடைய நீதிக்கு கீழ்ப்படிந்து தன்னை காத்துக்கொண்ட விதம், அவர் சித்தம் செய்வதில் அவர் காண்பித்துட்ட அந்த சிந்தை, அதே சமயம் நம்மளுடைய பலகீனங்கள் வீரர்கள் எல்லாம் சிந்திக்கும் போதே ஒரு நியாயமான ஒரு எண்ணம் வருவதாக சகோதரங்க சொல்றார். தேவன் நினைத்திருந்தா இவ்வளவு கிருமிகளுக்கு மேல பாவம் செஞ்சுட்டு இருக்கிற நம்மை அவரை அழிச்சிட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து மரண பரியந்தம் உண்மையா இருந்த கர்த்தர் இயேசுவை வைத்துட்டு ஒரு புது சந்ததியை தேவனே உருவாக்கி இருக்கலாம். ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய ஒரு நீதி பரிசுத்தம் கீழ்ப்படிதல் தேவன் கிட்ட காண்பிச்சிருக்கிறார். அவருடைய அறையிலிருந்து ஒரு சந்ததி தேவன் உண்டு பண்ணிருக்கலாம் அவரை போலவே. அதுக்கு முன்பாக அதுக்கெல்லாம் நேர்மாறா இருக்கிற நம்ம முழுவதையும் அவர் அழிச்சிருக்கலாம். அப்படின்னா ஆதாம் அவருடைய சந்ததி முழுக்க அழிச்சிட்டு கர்த்தர் இயேசுக்கு பின் ஒரு அருமையான சந்ததியை தேவன் செஞ்சிருக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம பாவிகள், அந்த அளவுக்கு கர்த்தர் இயேசு அங்க நீதிமான். ஏன்னா அந்த வார்த்தை தான் மோசே கிட்ட சொன்ன அந்த வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்கிறதாக சொல்றார். நல்ல வார்த்தை அது. வசனம் பாருங்க, அந்த 10 வசனத்தின் பின்பகுதி, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்று, அதாவது ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு. மோசே என்னை விட்டுடு, நான் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரையும் நான் அழிச்சிடும். ஆனா அவர்களை அழிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா என்ன சொல்றாரு, உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன். சோ இந்த இடத்துல மோசே கர்த்தர் இயேசுவுக்கு நிழல் நமக்கு நல்லா தெரியும். சோ தேவன் ஆதாமின் சந்ததியை முழுக்க அழிச்சிட்டு கர்த்தர் இயேசுவினுடைய வழியில ஒரு சந்ததி உருவாக்கி இருந்தா கூட அது சாத்தியமா இருந்திருக்கும். அந்த லெவலுக்கு தான் இங்க அங்க சொல்றார். மோசே கிட்ட சொல்ற, நான் உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குறேன், ஏன்னா நீ எனக்கு உண்மையில்லவனா இருக்க. அதே போல் கர்த்தர் இயேசு இருந்தான், அவர் கத்திரேசுக்கு மோசே நிழல். சோ தேவன் மாத்திரம் நினைச்சிருந்தா அந்த காரியம் அங்க செய்திருக்கலாம். பாருங்க, இங்க சொல்லும் பொழுது இது ஆக்சுவலி மோசேக்கு தேவன் தந்துட்டு ஒரு அருமையான வாய்ப்பு இல்லைங்களா. அவர்கிட்ட சொல்றாரு, மோசே என்னை மாத்திர என்னை அனுமதிச்சு நான் அவங்களை அழைச்சிடுறேன். உன்ன நான் பெரிய சந்ததியாக மோசேக்கு அது பெரிய வாய் தன்னுடைய சந்ததி ஒரு பெரிய சந்ததியா அந்த பூமியில தேவசத்தின்படி இருப்பது. ஆனா அங்க மோசே காண்பிச்சுட்ட அந்த முன் உதாரணம் நல்ல ஒரு முன் உதாரணம். அவரு எந்த அளவுக்கு ஒரு குணாதிசயம் காண்பிச்சிருக்கிறார்னா அவர் அதுக்கு சம்மதிக்கவே இல்லை. ஒரு பெரிய வாய்ப்பே தேவன் கொடுத்திருந்த போது கூட அது அவர் அங்க சம்மதிக்கவே இல்லை. மாறாக தன்னுடைய ஜனங்களை விட்டுட்டு அவர் தன்னை ஒருபோதும் அங்க நினைச்சு கூட அங்க பார்க்கவே இல்லை. உடனே தேவன் கிட்ட அவர் அங்க கெஞ்சுவது தான் அங்க பார்ப்போம். தேவன் என்ன சொல்றாங்க அப்படின்னா வசனம் பாருங்க, எகிப்து தேசத்துல இருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அதுக்கு மோசே திரும்பி அங்க சொல்வது பாருங்க, பாருங்க 11 வசனம், கர்த்தாவே தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம். தேவன் சொல்றார் மோசே, நீ வழி நடத்திட்டு வந்த உம்முடைய ஜனங்கள். மோசே ரிப்பீட் பண்ற தேவன் கிட்ட, இல்லப்பா நீங்க வழி நடத்திட்டு வந்த உம்முடைய ஜனங்கள். இஸ்ரேலர்களுக்காக அவர் அங்க தேவன் கிட்ட எந்த அளவுக்கு இடர்படுகிறார், எந்த அளவுக்கு அவர் அங்க கெஞ்சி சொல்றார் என்று பார்த்தோம்னா ரொம்ப அருமையா சொல்றார். இந்த வசன பகுதியில் தேவனே நீர் பெரியவர், உங்க மகிமை பெருசு, உங்கள் நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவா புறஜாதிகள் பார்க்க இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறீங்க, இப்ப நீங்க மாத்திரம் கோபம் ஆயிட்டீங்கன்னா அந்த புறஜாதிகளுக்கு எல்லாருக்கு மத்தியிலையும் உங்கள் நாமம் தூஷிக்கப்படும். அது மாத்திரமில்ல, ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபுக்கு நீங்க செய்திருக்கிற வாக்கு தத்தம், அவங்க சந்ததியை நீங்க பெரிய ஜாதி ஆக்கணுங்கிற வாக்கு தத்தம், அது நிறைவேறாம போயிடும். சோ இதெல்லாம் வைத்துட்டு தேவன் கிட்ட அங்க கெஞ்சுறார், இதெல்லாம் பொய்த்து போகாத படிக்கு நீங்க கோபம் ஆயிட வேண்டாம், நீங்க ஜனங்கள் மேல இரக்கமாயிரும். என்ன ஒரு பாயிண்ட்னா, இவரு ஜனங்களுக்காக கெஞ்சுவது ஜனங்களை முன்காண்பிச்சு கெஞ்சல, அவங்க பாவம் அவங்க தெரியாம செஞ்சிட்டாங்க இன்னொரு வாய்ப்பு கொடுங்க அப்படியெல்லாம் கேட்கல. மாறாக எது நிமித்தம் கெஞ்சறானா, தேவனே உங்க மகிமை, தேவனே உங்க வாக்கு தத்தம் அது நிறைவேறும். சோ அந்த விஷயத்தான் தேவன் அங்க அது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சந்தோஷமாயிட்டு அவர் அங்க அந்த கோபத்துல இருந்து தனியிருந்து அங்க பார்க்கிறோம். சோ இதெல்லாமே நம்ம ஒரு அருமையான ஒரு நிழல், எப்படி மோசேனுடைய நிழல் கர்த்தர் இயேசு, அதாவது கர்த்தர் இயேசுனுடைய நிழல் மோசே. சோ அப்போ கர்த்தர் இயேசு எப்படி நமக்காக தேவன் இடத்துல அங்க பரிந்து பேசுகிறாக அங்க இருக்கிறார் என்கிற விஷயம் வந்துட்டு இந்த இடத்துல அங்க ரொம்ப அருமையாக சித்தரிச்சிருக்கிறதாக அங்க பார்க்கிறோம். சோ அது மாத்திரம் இல்ல, அது நமக்காக மாத்திரம் அவர் பரிந்து பேசுகிறா இல்லாம, கர்த்தர் இயேசு 1000 ஆண்டு அரசாட்சியில ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்காகவும் ஒரு மத்தியஸ்தராக இருந்து அவரு செய்ய போகிற மாபெரும் திட்டத்தை எல்லாம் இது அருமையா வெளிப்படுத்துது. ஆனா அந்த மத்தியஸ்தருங்கிற பட்டம் கர்த்தர் இயேசுக்கு சொந்தமானாலும் அந்த பெயருக்குள்ள அவருடைய சரீரமாகிய சபை கூட அங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவரோடு கூட பாடுபடுகிற அவருடைய சரீரமாகிய அந்த சபை, அந்த ஒரு மத்தியஸ்தர் வேலையில கர்த்தர் இயேசுவோடு கூட இணைந்து 1000 ஆண்டு அரசாட்சியில இருப்பாங்க என்று நாங்க அவங்க பாக்குறோம். சோ அதை குறிச்சுதான் ஒரு வசனம், ஒபதியா 21 வசனம் வாசிங்க. ஒபதியா 21 ஆமாம். சோ அந்த ரட்சகர்கள், சோ கர்த்தர் இயேசுனுடைய சரீரமாகிய சபை அவர்களும் அந்த புதிய உடன்படிக்கையினுடைய மத்தியஸ்தராக கர்த்தர் இயேசு இருந்து ஆளுகை செய்யும் போது அவரோடு கூட இருந்து ஜனங்களை அங்க மீட்கிறது அங்க பார்க்கிறோம். சோ இந்த ஒரு வசனம் சகோதர சகோதரிகளே நம்ம மெடிடேட் பண்ணும் பொழுது, அதாவது மோசே பாருங்க ஜனங்களுக்காக எந்த அளவுக்கு பரிவு இரக்கம் அந்த கனிவு அங்க கொண்டு இருந்தா, தேவன் கிட்ட இந்த மாதிரி ஒரு பரிந்துரை செய்யற வேலை அவர் செய்திருப்பார். சோ இப்போ மோசே கர்த்தர் இயேசுக்கும் பாருங்க அவரோடு கூட இருக்கிற சபைக்குமே ஒரு நிழலா இருந்து, கர்த்தர் இயேசு சபை 1000 அரசாட்சியில ஜனங்களுக்காக தேவன் கிட்ட செய்ய போற மாபெரும் ஊழியை தங்க சித்தரிக்கிறதுனால, இப்போ அந்த வாய்ப்புல இருக்கிற நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நாம எந்த அளவுக்கு ஜனங்கள் கிட்ட, அதாவது சாதாரண உலகத்தின் ஜனங்கள் கிட்டயே அந்த பணி, அதாவது அந்த கனிவு, இரக்கம், பரிவு வளர்த்து கொள்ள வேண்டிய ஜனங்களாக அங்க இருக்கிறோம். ஒரு சின்ன சிந்தை நமக்கு அங்க ரொம்ப முக்கியமாக அங்க இருக்கு. நம்ம பெற்றுக்கொண்ட அழைப்பு, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் இயேசுவோடு கூட அந்த மீடியட்டோரியல் ரைன், அந்த மத்தியஸ்தராக அவர் இருந்து ஆளுகை செய்யும் பொழுது அந்த ஒரு வேலையில அவர் கூட உடன் இருக்க போற ஜனங்கள். அப்போ அந்த ஒரு ஊழியத்தை இங்க மோசே ஜனங்களுக்கு ஏறெடுத்துட்டு, அந்த ஊழியத்தை 1000 ஆண்டின் அரசாட்சியில உலக ஜனங்களுக்கு நாம ஏறெடுக்க வேண்டிய ஒரு வாய்ப்புல இருக்கிறோம். அதுதான் நம்ம பெற்றெடுக்கிற அழைப்பு என்று சொல்லும் பொழுது அந்த குவாலிட்டி நம்ம கூட வளர்த்துக்கணும். அப்படின்னா சகோதரர் என்ன அழகா சொல்றாருன்னா, இந்த தருணத்துல, அதாவது தேவன் கோபமான உடனே ஜனங்களுக்காக மோசே பரிந்து பேசுகிறதுல வெளிப்படுற அந்த கேரக்டர் இருக்கு பாருங்க, குணாதிசயம். அது ஏதோ அந்த சூழல்ல அந்த தருணத்துல திடுதிப்புன்னு மோசேட்ட வந்துச்சுன்னு நினைச்சிடாதீங்க. அது ரொம்ப காலமா அந்த ஜனங்கள் கூட இருந்து அந்த ஜனங்களுடைய எல்லா பலவீனங்களுக்கும் பரிச்சயமாகி அந்த பலவீனங்களுக்கு மத்தியில அந்த ஜனங்கள் மீது அந்த இரக்கமே அந்த பரிவை இவர் வளர்த்து கொண்டிருக்கிறார். சோ இது ஏதோ திடுதிப்புன்னு அந்த குவாலிட்டி மோசைக்குள்ள வந்து தேவன் கிட்ட ஜனங்களுக்காக மோசை கேட்பது கிடையாது. மாறாக அது அந்த ஜனங்களுடைய பலவீனங்களுக்குள்ளேயே இருந்து இவர் தனக்குள்ள வளர்த்து கொண்டுட்ட கேரக்டர். சோ அப்போ இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த கால பகுதி கர்த்தர் இயேசுவோடு கூட அந்த ஆளுகையில உட்கார வரும் பொழுது அந்த மாதிரி வேலை செய்வதற்கு நம்ம இதை பயன்படுத்தணும். இன்னைக்கு இந்த சாதாரண உலகத்தின் ஜனங்களுடைய எல்லா விதமான பாடுகளு, உபத்திரவங்களு, கஷ்டங்களை பார்க்கும் பொழுது நம்ம பெற்றுக்கொண்ட அழைப்புக்கே உகந்தவர்களா அந்த ஒரு அன்புங்கிற மிகப்பெரிய குணலட்சணத்தை இப்ப நம்ம வளர்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். அது இல்லாம அந்த ஜனங்களுக்கு 1000 ஆண்டின் அரசாட்சியில அந்த மாபெரும் ஊழியம் வந்து நம்ம செய்வது என்பது இயலாது. இந்த ஒரு குணாதிசயத்துல வளராதவங்க கண்டிப்பா கர்த்தர் இயேசுனுடைய அந்த சரீரத்துல ஒரு அங்கமாக மாறுவது என்பது கூட அங்க முடியவே முடியாது. ரொம்ப யதார்த்தமான விஷயங்கள், நம்ம எல்லாம் கேட்ட விஷயங்கள் தான் அந்த அன்பு, அந்த குணலட்சணங்கள், அதனுடைய கிருபை வரங்கள், ஆவியின் கனிகளை நம்ம வளரணும் என்கிறது. ஆனா இங்க அந்த பிளானுக்குள்ள பிக்ஸ் பண்ணி பார்க்கணும். அந்த நிழல் பார்க்கும் போது இஸ்ரேல் ஜனங்களே வணங்கா கழுத்துள்ளவங்கன்னு தேவனே சொன்னவங்க, தேவனுக்கே அவங்க மேல கோபம், அழிச்சிடுறே சொல்றாரு. ஆனா மோசே அப்படியே தேவன் கிட்ட கெஞ்சி அவங்களுக்காக பரிந்து பேசுகிறது பாக்கும். இது அவ்வளவு சாதாரணமா அந்த ஒரு வேலையை மோசே செய்திருக்க முடியாது. அவருக்குள்ள அந்த குணம் ரொம்ப காலமா ஊற்றெடுத்து அது வளர்ச்சி அடைந்து பக்குவப்பட்ட நிலைமையில இருந்திருக்கும். அந்த ஒரு சின்ன ஒரு சாயல், அந்த ஒரு தன்மையை நம்ம கிட்ட வளரலைன்னா நம்ம கூட அந்த ஒரு மாபெரும் வேலையை வந்து அங்க செய்ய முடியாது. சோ அப்போ அந்த ஒரு ரீதியில நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த அன்பு. தேவனிடத்துல அவருடைய ஜனங்கள் ஆகிய நம்முடைய சகோதரர்கள் இடத்துல, அப்புறம் உலகத்தின் ஜனமாகிய மனுக்குலத்தின் இடத்துல, கடைசியா நம்மளை விரோதிக்கிற விரோதிகள் இடத்துல அந்த லவ் பிரின்சிபல் திங், அன்புங்கிற அந்த பிரதானமான ஒரு குணாதிசயம் நமக்குள்ள வரணும். ஆனா அது ஆர்டர் கவனிக்கணும். தேவன் மேல முதல்ல, அப்புறம் அவருடைய ஜனமாகிய நம்முடைய சொந்த சகோதர சகோதரிகள் மேல, அப்புறம் உலகத்தின் ஜனங்கள் மேல கண்டிப்பா, பின்பு நம்மை விரோதிக்கிறவர்கள் மேலேயும் அந்த அன்புல நம்ம அங்க வளருவது தான் புதிய உடன்படிக்கை நிறைவேறும் போது கர்த்தர் இயேசுவோடு கூட அந்த ஒரு அங்கமாக அந்த வேலையை நாம அங்க செய்ய முடியும். சோ இது மோசே இங்க ரொம்ப அருமையா அந்த காட்சியில அங்க காண்பிக்கிறது அங்க பாக்குறோம். நெக்ஸ்ட், இந்த ஒரு பரிந்துரை செய்யற வேலை மோசே மலையின் மீது செய்யறார். தேவன் கூட அங்க அந்த கோபத்துல இருந்து அவர் பரிதாபம் கொண்டுடுறார். கோபத்தை விட்டுட்டு ஜனங்கள் மேல பரிதாபம் கொண்டுடுறார். அதுக்கப்புறம் மோசேட்ட வெளிப்படுத்து பாருங்க, அது ரொம்ப அருமையான குவாலிட்டி. என்ன ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வசனம் பாருங்க, 15 வாசிச்சானா,
இறங்கினார்,
போதும் போதும். சோ இது ரொம்ப அருமையான ஒரு பகுதி. சோ இந்த பகுதிக்கு இப்போ நாம சொல்லக்கூடிய அந்த கருத்தை நீங்க கொஞ்சம் விழிப்பா ஆழமா கேட்கணும் என்று நான் உங்ககிட்ட கேக்குறேன். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பாயிண்ட் சகோதரர் நீங்க அங்க சொல்ற. சோ மோசேட்ட இந்த சம்பவம் முழுக்க பார்த்தோம்னா அந்த மிக முக்கியமான ரெண்டு குணலட்சணங்கள் வெளிப்படுது. ஒன்னு வந்துட்டு நீதியை நேசிக்கணும், இன்னொன்னு அக்கிரமத்தை வெறுக்கணும். ஏற்கனவே இந்த ஸ்டடியில நம்ம பார்த்தோம் எப்படி தேவனுடைய ஜனங்கள், அதாவது ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு இந்த ரெண்டு தன்மைகள் விசேஷித்த தன்மைகள். ஒன்னு நம்ம வந்து நீதி நேசிக்கணும், அதே சமயத்துல அக்கிரமத்தை என்ன பண்ணணும், வெறுக்கணும். இங்க மோசே இந்த ரெண்டுமே காண்பிக்கிறார். பாருங்க, இப்போ தேவன் கிட்ட இவர் ஜனங்களுக்காக பரிந்து பேசின அந்த முத பாகம் தெரியுது. அந்த நீதி நேசிச்சு ஜனங்களுக்காக இரக்கம் பாராட்டி தேவன் கிட்ட அங்க கெஞ்சுறதுல அந்த அருமையான தன்மை வருது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அவரு திரும்பி வந்து அவர் செய்த காரியங்களை அவர் அக்கிரமத்தை வெறுக்கிறாருங்கிறது கூட ரொம்ப அருமையா அங்க இருக்கு. பாருங்க, இறங்கி வந்துட்டோம் மோசே என்ன பண்ணிடுறாரு பாருங்க. ஜனங்கள் அந்த கன்றுக்குட்டி வச்சுட்டு அதை வழிபட்டு ஆராதிச்சுட்டு இருக்கிறத பார்த்த உடனே கோபம் மூண்டவர் ஆகிட்டு அந்த கற்பலகைகளை மலையின் மேல இருந்து உடைச்சு போட்டுட்டு அந்த கன்றுக்குட்டிய பொடியாக்கி தண்ணீர்ல மிக்ஸ் பண்ணி எல்லாரையும் குடிக்க சொல்றது. அந்த கோபம் அங்க ஆயிடுக்கிறது. இந்த ஆக்சுவலா இது என்ன கோபம் இது, இது இங்க நம்ம பார்க்கும்போது என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? இது மோசே தேவன் கிட்ட என்ன ரெக்வஸ்ட் பண்ணார்னா, தேவனே ஜனங்கள் மேல உங்க கோபம் என்னாக வேண்டாம், மூல வேண்டான்னு வேண்டிக்கிட்டு இவர் வந்து இவருடைய கோபத்தை என்ன பண்றார் ஜனங்கள் மேல அப்படியே அங்க காண்பிக்கிறார். இந்த லெவலுக்கு இது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமா இருந்தாலும் கூட அது அவர்கிட்ட இருக்க ஒரு நல்ல கேரக்டர் காமிக்கிறது. அக்கிரமத்தை வெறுக்கணும், அது வந்து கண்டிப்பா தேவனுடைய ஜனங்கள் வந்துட்டு அங்க செய்யணும் என்று அங்க பார்க்கிறோம். ஆளுகையில போறவங்களுக்கு இந்த ரெண்டு கேரக்டரு மிக மிக முக்கியமான கேரக்டர் என்று அங்க பாக்குறோம். ஆனா இந்த கோபமே தப்பா அப்படின்னா நிச்சயமா இது தப்பு இல்ல. ஏன்னா இவர் அக்கிரமத்தின் மேல கொண்டுட்டார் அந்த கோபம். சோ பாருங்க, இந்த கோபமும் தப்புனா இதே போலதான் யாரும் கோபப்பட்டார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால. அவர் பண்ணது என்ன என்ன சொல்லுவோம், தப்புதான் நாம அங்க சொல்லுவோம். கண்டிப்பா தேவன் தப்பு பண்றதுக்கு வாய்ப்பே அங்க இல்ல. பிரதர் நல்லா சில எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். கோபம் கோபம் என்று பார்த்துட்டா அது தப்பில்லை. வெறும் கோபம்னு சொல்லிட்டீங்கன்னா அது என்ன இல்ல, அது தப்பில்லை. ஏன்னா அப்போஸ்தலன் பவுல் எபேசியருக்கு நிருபத்துல சொல்றாரு, அது தமிழ்ல வேற மாதிரி இருக்கு, இங்கிலீஷ்ல ரொம்ப அருமையா இருக்கு. 4:26 வாசிங்க பாருங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். பட் இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, பி ஆங்கிரி அண்ட் சின் நாட். நீ கோபம் கொள்ளு ஆனா பாவம் செய்யாத, ரெண்டுக்கும் வித்தியாசம் அங்க இருக்கு. பி ஆங்கிரி அண்ட் சின் நாட், கோபம் கொள்ளு ஆனா என்ன செய்யாத. ஆனா தமிழ்ல எப்படி இருக்கு, கோபம் கொண்டாலும் அப்படி இல்ல, இது கோபம் கொள்ளு ஆனாலும் என்ன பண்ணாத. ஏன்னா கோபம் கோபமா பார்த்தோம்னா அது பாவமே இல்ல. ஏன்னா தேவனுக்குள்ள அவர் என்ன பண்றாரு, சில சமயங்கள்ல கோபம் கொள்றாருங்க பொழுது ஆனா தேவனுக்குள்ள பாவம் இருக்கா, நிச்சயமா பாவம் அவருக்குள்ள இருக்கானா, இல்லவே இல்ல. அப்போ கோபம் கூட என்ன இல்ல, அது பாவம் இல்ல. ஏன்னா உண்மையிலேயே இந்த அக்கிரமம் அநீதி பாவத்துக்கு விரோதமா நியாயமான கோபம் இருக்கு, அந்த கோபம் இருக்கணும் நமக்கு. ஆனா வேற தீமை உண்டு பண்ற கோபம் தான் என்ன பண்ணக்கூடாது நம்ம இடத்துல அங்க உருவாகவே கூடாது. ஆனா கோபம் அக்கிரமங்கள் விஷயத்துல கண்டிப்பா அங்க இருக்கிறது இருக்கிறது அவசியம். சோ இது ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம். தேவன் அப்படிப்பட்ட கோபம் காண்பிக்கிறார். தேவன் அந்த நீதிக்கு விரோதமா அநியாயம் அக்கிரம் வரும்போது அதுக்கு விரோதமான கோபம் தேவன் காண்பிக்கிறதா இருக்கிறார். ஆனா அவர் எப்போதுமே அவருடைய கோபத்துல அவர் தப்பு செய்யறது அங்க இல்லைன்னா அவருடைய அறிவு என்பது ஞானம் என்பது பூரணம். அவருடைய கோபத்தை சரியான விஷயங்களுக்கு எதிராக தான் அங்க காண்பிப்பாரே ஒழியோ மாறி காண்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா அவரு பூரணமான ஞானம் உள்ள தேவன். அப்போ இங்க மோசே அந்த மாதிரி தான் அங்க காண்பிச்சுட்டார் பாருங்க. அதுக்கு தொடர்ந்து வசனம் வாசிக்கிறோம் 21-22 கூட. பாருங்க ஆக்சுவலா ஜனங்கள் மேலையுமே ஆரோன் மேலையுமே கூட அந்த கோபத்தை அவரு அங்க காண்பிக்கிறார் அவர்கள் செய்துட்டா அக்கிரமத்தின் நிமித்தம். இது இங்க சொல்லும் போது ஆனா அவர் கண்டுபிடிச்சிட்டாரு இவர் இப்படி அந்த கோபத்துல கண்டிக்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள ஒரு சிலரு அவருடைய கண்டிப்பு வந்து ஏற்றுக்கொள்ளல. மோசேக்கு அந்த ஒரு சின்ன குரூப்ப கண்டுபிடிச்சிட்டார். இது ரொம்ப நல்ல முக்கியமான பகுதி சகோதர சகோதரிகளே. ஒரு சின்ன பாயிண்ட் ரொம்ப அருமையான பாயிண்ட் அங்க இருக்கு. சோ அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில ஒரு ஜனங்கள் அவருடைய கடிந்து கொள்ளுதலையும் ஏற்றுக்கொள்ளல மாறாக தங்களுடைய அக்கிரமத்துல நிலைச்சு நிக்கிறத பாத்துடுறார் மோசே. பார்த்துட்டு இந்த புளித்த மாவு முழு புளித்த முழு மாவு என்ன பண்ணிடும் புளிக்க பண்ணிடும்ங்கிறது அவருக்கு தெரியும். இந்த கொஞ்சம் ஜனங்கள் மீண்டுமே இஸ்ரேல் ஜனங்கள் இடறுவதற்கு காரணம் ஆயிடுவாங்க. மறுபடியும் தேவனுடைய கோபம் இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள மூண்டுச்சுன்னா அவங்க எல்லாரும் என்ன ஆயிடுவாங்க அழிஞ்சிடுவாங்க. அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் சொல்லிட்டு அந்த கொஞ்சம் ஜனங்களுக்கு விரோதமா இப்ப இவர் சில ஆக்ஷன்ஸ் எடுக்கிறார் சில நடவடிக்கைகள். அப்பதான் 26 வசனத்துல அங்க சொல்றார் வசன வாசிங்க. ஆமா பாருங்க இப்பதான் மோசே அங்க கேக்குறார். இதெல்லாம் பார்த்து அந்த ஜனங்களை ஒருத்தர் கலக வகுப்பாரா அங்க இருக்கிறத பார்த்துட்டு அவர் கேக்குற வார்த்தை நமக்கு ஒரு அருமையான பாடம் சகோதரர் நமக்கு அங்க தருகிறாரு. மோசே கேக்குறாரு கர்த்தருடைய பட்சத்துல இருக்கிறது யார் என்று அங்க கேட்பது அங்க பார்க்கிறோம். இது ஆக்சுவலா ஒரு சேலஞ்ச் ஒரு சவால் மோசே அங்க இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள விடுறார். இந்த மாதிரி ஒரு கலக வகுப்பார் உள்ள இருக்கிறாங்க ஜனங்களு இவங்க தேவனுக்கு விரோதமான காரியம் செஞ்சுட்டு துணிகரமா அதுல நிக்கிறாங்க. இவங்க நிமித்தம் எல்லா இஸ்ரேலரும் அழிஞ்சு போடுவோம் இன் ஃபியூச்சர் எதிரில எதிர்காலத்துல அனுமதிக்க கூடாது. இப்ப நான் கேக்குறேன் கர்த்தர் பட்சம் நிக்கிறவங்க யார் அருமையான கேள்வி யார் வந்து இங்க கர்த்தர் பட்சத்துல அங்க இருக்கிறாங்க. இப்ப வந்து விஷயம் வந்துட்டு அந்த விக்கிரகத்தின் பக்கமா இல்ல மோசே என் பக்கமா விஷயம் இல்ல விக்கிரகம் கிடக்குது நான் இருக்கிறேன் விட்டுடுங்க. கர்த்தர் பட்சத்துல யார் நிக்கிறாங்க அதுதான் அவர் கேக்குறார். ஏன்னா அவருக்கு விரோதமா தான் இந்த காரியம் வந்து அங்க நடந்துச்சு என்று அங்க பாக்கோம். பாருங்க மோசே என்ன கேக்கலன்னா இஸ்ரேல் ஜனங்களை எகிப்துல இருந்து வெளியே வந்தது மாதிரி அவர் கேட்கல எகிப்தை விட்டு வெளியே வாங்க கேட்கல எங்கிருந்தே வெளியே வாங்க சொல்றாரு ஜனங்களுக்குள்ள இருந்தே என்ன நீங்க பிரியணும் சொல்றாரு. புரியுதுங்களா எகிப்துல இருந்து பிரியறதுக்கான அழைப்பு கொடுக்கல அது ஏற்கனவே நடந்துடுச்சு. இப்ப எங்கிருந்து பிரியறதுக்கான அழைப்பு கொடுக்கிறாரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு உள்ள இருந்தே என்ன ஆகும் இப்போ கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறவங்க பிரிந்து வரணும். நான் சொல்றது புரியுதுங்களா எகிப்துல இருந்து பிரிந்து வர்றதுக்கு இவர் அழைப்பு கொடுக்கல கர்த்தர் பட்சத்துல யார் நிப்பா வாங்க கொடுக்கல. எதுக்கு கொடுத்துட்டார்னா இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளேயே இருந்துட்டு தெரிஞ்சிட்டு வர ஒரு விஷயம். என்ன அருமையான ஒரு காரியம்னா இந்த சேலஞ்ச் இந்த சவால் சுவிசேஷகர் முழுக்க ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு அங்க இருக்கு. அதாவது தேவனுடைய உண்மையான ஜனங்கள் அவர்களை இந்த சுவிசேஷகத்துல தெரிந்து எடுக்கப்பட்டு முடிக்கிற வரைக்குமே இந்த ஒரு ஒரு சவால் அவருடைய ஜனங்கள் கிட்ட அங்க இருக்குது என்று அங்க பார்க்கிறோம். அது சொல்லும் பொழுது நாம வந்து உலகத்துல இருந்து தேவனுக்காக பிரிஞ்சு வர்றது அப்படிங்கறது சாதாரணம், கஷ்டம் இல்ல. ஆனா நாம அறிந்திருக்கிற, நாம பழகி இருக்கிற, நாம ஒன்னோடு ஒன்னா பிணைஞ்சிருக்கிற நம்ம சகோதர சகோதரிகள் மத்தியில இருந்தே தேவனுக்காக நாம பிரிஞ்சு நிக்கிறதுங்கிறது என்ன சொல்றாரு தெரியுங்களா? உலகத்திலிருந்து நாம பிரிஞ்சு வந்ததை பார்க்கலாம் 1000 மடங்கு கஷ்டம் சொல்றாரு. ஆனா இது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். இந்த ஹார்வெஸ்ட் பீரியட்ல இந்த ஷிப்டிங் தான் நடக்கும். அப்படின்னா புடைத்து எடுக்குதல், சலிச்சு எடுக்குதல். தேவனுக்காக யார் இந்த ஒரு கேள்வி சுவிசேஷகம் முழுக்க ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் மத்தியில அங்க இருக்கு. இப்போ தேவனுடைய ஜனங்களுக்கு என்று சொல்லிட்டு நம்ம இருக்கிற இந்த சகோதர ஐக்கியத்துக்குள்ளேயே இருந்துட்டு தேவனுக்காக வரும் பொழுது நம்ம பிரிஞ்சு நிக்கணும் அப்படின்னா சாதாரண விஷயமே இல்ல. ஆனா இது நாம அங்க செஞ்சுதான் அங்க ஆகணும் என்பது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். இது முழுக்க நமக்கு அந்த டெஸ்ட் இருக்குது இந்த விஷயத்துல. சில சமயங்கள் அந்த தருணங்கள், அந்த சூழல் தேவனை இந்த ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்குள்ள விடுறார். ஆனா வருவாங்க சில ஜனங்கள் தேவன் பட்சத்துல நிக்கிறதுக்கு. எப்படி பழைய ஏற்பாட்டுல மோசே விஷயத்துல லேவி கோத்திரம் அப்படியே வந்து நின்னாங்க. சோ அதனால வெறும் லேவி கோத்திரம் தான் வந்தாங்கன்னு இல்ல அப்படின்னு சகோதரர் சொல்றாரு. ஒரு சிலர் அங்க இருந்திருப்பாங்க, ஆனா லோவி தான் பெரும்பான்மையா அங்க இருந்துட்டாங்க கர்த்தர் பட்சத்துல அங்க நிக்கிறதுக்காக. ஏன்னா வசனம் 26 வசனம் வாசிங்க. லேவி கோத்திரமே அங்க கர்த்தர் பட்சத்துல நிற்பதற்காக மோசே கூட அங்க வந்து அவர்களுடைய பட்டயத்தை எடுத்து அந்த மற்ற ஜனங்கள் அங்க வெட்டி போட்டது நம்ம அங்க பாக்குறோம். 3000 பேர் அங்க மரிச்சாங்க. ஒரு அருமையான நிழல் தான் இது. சோ இந்த சுவிசேஷத்துல ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு மத்தியிலேயே கூட நம்ம இருந்துட்டாலும் கூட சில சமயங்கள்ல கர்த்தர் பட்சத்துல நம்ம தனிச்சு நிக்க வேண்டியது அந்த டெஸ்ட் அங்க வரும். ஒருவேளை அந்த டெஸ்ட் உடன் சகோதர சகோதரிகளை விட்டுட்டு நிக்கணும்னா ஆயத்தமா நாமோ, இல்ல தனியாவே நிக்கணும்னா ஆயத்தமா நாமோ, அந்த டெஸ்ட் வந்து ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு அங்க இருக்குது என்று பார்ப்போம். இதே ரீதியில தான் கர்த்தர் இயேசு அங்க பேசிட்டாங்க. இன்னொரு இடத்துல பாருங்க, மாம்சீக இஸ்ரேலர் அந்த லேவி கோத்திரம் கர்த்தர் பட்சத்துல நின்னாங்க, கர்த்தருக்காக பட்டயத்தை எடுத்தாங்க, வெட்டினாங்க மத்தவங்கள. கர்த்தர் இயேசு சொல்லும் போது ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் விஷயத்துல மத்தேயு 10:32 அப்புறம் 34-38 வாசிங்க. பாத்தீங்களா, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன், என் பட்சத்துல நிற்கிறவங்க அவங்களுக்காக தேவனிடத்தில் நான் அவங்க பட்சத்துல நிப்பேன். 34-38 பாரு, அது கூட எப்படி என் பட்சத்துல நிக்கிறதுனா பாருங்க, என்ன பியூட்டி பாருங்க, அந்த வசனம் லிங்க் பண்றார் பாருங்க. என் பட்சத்துல எனக்காக சாட்சி கொடுக்கறவங்க யார், அவங்களுக்காக நான் சாட்சி கொடுக்குறேன். எப்படி சாட்சி கொடுப்பீங்க? பின்னாடி சொல்றாரு பாரு, நான் பட்டயத்தை அனுப்ப வந்திருக்கிறேன். சும்மா இல்ல, அது வந்துட்டு குடும்பத்துக்குள்ளேயே கூட அங்க இருக்கலாம். சோ அப்போ எனக்கு அந்த மாதிரி நிக்கிறவங்களுக்கு தான் நான் தேவன்கிட்ட அங்க நிற்பேன். சோ இது ஒரு அருமையான சோதனை இந்த சுவிசேஷ யுகத்துல நமக்கு ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு அங்க இருக்கு. சகோதரர் நல்ல ஒரு கருத்து சொல்றாங்க, நாம கடந்து போகிற ஒவ்வொரு நாளும் சகோதர சகோதரிகளே புரிஞ்சுக்கலாம், நம்முடைய இந்த வண்ணாந்திர பயணத்தினுடைய முடிவை நெருங்கிட்டு இருக்கிறோம். நம்ம கடக்கிற ஒவ்வொரு நாளும் நம்முடைய பயணத்தின் முடிவுக்கு நம்ம என்ன பண்ணுது, சமீபித்து நடக்குது. ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு தேவனுக்கு உண்மையா இருக்கிற விஷயத்துல எந்த அளவுக்கு நாம் இந்த சவாலை எதிர்கொள்றோங்கிறது மிக மிக அங்க முக்கியம் என்றே நாம் அங்க பார்க்கிறோம். சோ நம்முடைய கான்சன்ட்ரேஷனை நிறைவேற்றுகிற விஷயத்துல நிறைய சமயங்கள்ல உற்றார் உறவினர், சொந்த குடும்பம், சொந்த சகோதரர்களே விட்டு நாம விலக வேண்டியது வரும், விலகி கர்த்தர் பட்சத்துல நிக்க வேண்டியது வரும், ஒருவேளை தனியாவே நிக்க வேண்டியது வரும். சில சமயங்கள்ல உடன் இருக்கிறவங்க 1000 பேரும் 10000 பேருமா நம்ம பக்கத்துல விழுந்துட்டு இருப்பாங்க, அதுக்கு மத்தியில தனியாவோ இன்னும் ஒரு சிலர் நம்ம போல இருக்கிற சகோதரர்களோடயோ நிக்க வேண்டியது வரும். யாரு கர்த்தர் பட்சத்துல நிப்பாங்க? அந்த ஒரு சேலஞ்சு அது நமக்கு அங்க இருக்குது. அவங்களுக்கு அவங்களை பத்தி சங்கீதம் 91:7-8 வாசிங்க. 7:8-10-11-15 ஆமா பாருங்க, அந்த மாதிரி கர்த்தர் பட்சத்துல நிக்கிறவங்களுக்கான அருமையான வசனங்கள் தான் இந்த வசனங்கள். சோ இது கண்டிப்பா இந்த சுவிசேஷ யுகத்துல அந்த ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு உள்ள இந்த வசனம் நிறைவேறக்கூடிய வசனமாக அங்க இருக்குது என்று பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ இதுக்கப்புறம் மோசே செய்த விஷயம் கூட ஒரு அருமையான நிழலாகத்தான் இருக்குது. அவர் இந்த மாதிரி அந்த ஜனங்களை வெட்டி போட்டதுக்கு பின்பு மறுபடியும் ஒரு மலைக்கே ஏறா, மறுபடியும் மலைக்கு ஏறி ஜனங்கள் செய்த தப்புகளுக்காக பாவங்களுக்காக தேவன் கிட்ட ஜெபிக்கிறார். 32 வாசிங்க, 32:32. முப்பதுலேருந்தே வாசிச்சிருங்க சிஸ்டர். சோ இது ஜனங்களை அவரு அந்த லேவியரை கொண்டு அழிச்சதுக்கு பின்பு இவர் சொல்றது. அப்புறம் சோ ரொம்ப அருமையா சகோதரர் அங்க அந்த சுருக்கமா அங்க சொல்றாரு. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு மனுஷன், எவ்வளவு மகத்தான ஒரு மனிதர் அங்க மோசே. ஆரம்பத்துல தேவனு அவங்கள அழிக்கிறேன் என்று சொல்லும் போது அவங்களுக்காக எந்த அளவுக்கு அங்க பரிந்து பேசி தேவனுடைய கோபத்தை மாற்றி போட்டு தேவனிடத்துல ஜனங்களுக்கு பரிதாபத்தை வாங்கி கொடுக்கிறார். அதே சமயத்துல இறங்கி வந்த உடனே அவங்களுடைய அக்கிரமத்தை பார்த்த உடனே அந்த நியாயமான கோபம் அங்க எழும்பி கர்த்தர் பட்சத்துல நின்னு அவர் அங்க அந்த அக்கிரமத்துக்கு விரோதமா செய்த காரியத்துல எவ்வளவு அருமையான கேரக்டர் காண்பிச்சார். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஜனங்களுக்காக மலை மீது ஏறி அவர் ஜனங்களுடைய பாவங்களுக்காக தேவன் கிட்ட அங்க எந்த அளவுக்கு தன் சுயத்தை எல்லாம் மறந்துட்டு அவர் அங்க மன்றாடுகிறார் என்று பார்க்கும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் மோசே ரொம்ப அருமையா கர்த்தர் இயேசுவை அங்க நிழலாக காண்பிக்கிறது நம்ம அங்க பாக்குறோம். சோ என்ன சொல்றாருன்னா சகோதரரு, கர்த்தர் இயேசுக்கு இணையா நம்ம வச்சு நம்ம பார்க்க முடியாது எப்போதுமே. ஆனா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த குணலட்சணங்களை எல்லாம் கர்த்தர் இயேசுவைக்கு இணையா வைக்காம அட்லீஸ்ட் மோசே இணையாக நம்ம வைப்போம். அப்படி வச்சு பார்த்தா கூட நம்ம ரொம்ப 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 கம்மியா தான் அங்க இருக்கிறோம். ஆனா இந்த குணலட்சணங்களே கண்டிப்பா நமக்குள்ள வளர்ந்தாலே ஒழிய நாம வந்துட்டு இந்த அழைப்புல அந்த ஒரு மாபெரும் ஸ்லாக்கியத்துக்குள்ள அங்க போக முடியாது என்று சொல்லி அங்க முடிக்கிறத பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. சோ இன்னைக்கு இந்த பகுதியில நாம தியானிச்ச விஷயங்கள் ஒரு 2 அல்லது 3 விஷயங்கள் என்று அங்க நாம சொல்லலாம். சோ முதல்ல தேவன் நம்முடைய எல்லா விஷயங்களையுமே எப்போதுமே பார்த்து கவனிக்கிறவராகவே இருக்கிறாருங்கிற அந்த உணர்வு நமக்குள்ள எப்போதும் இருந்துச்சுன்னா நம்ம எச்சரிக்கையுள்ளவர்களாக இருப்போம். ஏன்னா மாம்சீக இஸ்ரேலர்களுக்கே சில சமயங்களில் தேவன் இரக்கம் காண்பிக்கல, நமக்கும் கூட அதே தான். அவங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் நமக்காகவே அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு என்று சொல்லும் பொழுது நாம் கூட வேற எந்த வகையிலுமே போக்கு சொல்றதுக்கு அங்க இடம் அங்க இல்ல. அதே சமயத்துல தேவனிடத்துல அவரு ஜனங்களுக்காக பருந்து பேசின விஷயத்துல மோசே கர்த்தர் இயேசுவுக்கும் சரீர அங்கங்களுக்கும் அருமையான நிழல், அந்த புதிய உடன்படிக்கையில் 1000 ஆண்டு அரசாட்சியில நாம் இந்த உலகத்தின் ஜனங்களுக்காக தேவனிடத்துல அந்த செய்யப்படுற அந்த மத்தியஸ்தர் ஊழியம், கர்த்தர் இயேசுவோடு இணைஞ்சு செய்யற அந்த மத்தியஸ்தர் ஊழியத்துல நாம ஜனங்கள் மேல எந்த அளவுக்கு பரிதவிக்க வேண்டிய ஜனங்களா உருமாற்றப்படணும் என்பது மிக மிக முக்கியம். அதே சமயம் அவர் அங்க எல்லாம் பேசிட்டு கீழே இறங்கி வந்து அவர் காண்பிக்கிறார் பாருங்க, அக்கிரமத்துக்கு விரோதமான அந்த கோபம், அந்த கேரக்டர் கூட நம்ம இடத்துல அங்க இருக்கணும். ரொம்ப முக்கியமா அங்க கர்த்தர் பட்சத்துல யார் என்று இஸ்ரேலர்கள் இருந்தே சில ஜனங்களை அவர் பிரிச்சது ரொம்ப ஆப்டா. இந்த சுவிசேஷம் முழுக்க கோதுமை மணிகள் பிரிச்செடுக்கப்படுகிற காரியத்தை ரொம்ப அருமையா காண்பிக்குது. நாம நம்ம சகோதரர்கள் மத்தியில இருந்து சில சமயம் தேவனுக்காக தேவன் பட்சத்துல உறுதியா நிக்க வேண்டிய தருணங்கள் நமக்கு அங்க இருக்கும். அப்ப நம்ம பக்கத்துல விழுந்துட்டு இருக்கலாம் உடன் சகோதரர்கள் சகோதரிகள், சொந்த மாம்சத்தின் படியான சகோதரர்கள் சகோதரிகள், ஆனா நாம் கர்த்தர் பட்சத்துல நிக்கிறவங்களா இருந்தா கண்டிப்பா நம்ம எதுவுமே அங்க அணுகாது என்று பார்க்கிறோம். நெக்ஸ்ட் மோசே ரொம்ப அருமையா கர்த்தர் இயேசுக்கு அங்க நிழலாக அங்க இருக்கிறார் என்பதை இன்னைக்கு இதுல நம்ம பார்க்கிறோம். மீண்டும் நம்ம அடுத்த முறை சந்திக்கும் போது இதை தொடர்ந்து நடக்கிற காரியங்களை நாம மெடிடேட் பண்ணலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.